வேற எந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நம்ம மனதுக்கு போஷணையா கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. புதிய ஏற்பாடு தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலமாக முதிர்ச்சியாக இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து அந்த வெளிச்சத்தில் வாழணும். மீட்பின் உச்சகட்ட ஆசீர்வாதம் மகவேற்பு என்றுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் உள்வாங்கி அதை சிந்திச்சு விசுவாசிச்சீங்கன்னா எப்படி ஒரே இரவில் அந்த படும் பாதல ஒரு பாதாளத்தில் டஞ்சன்ல இருக்கிற மாதிரி இருந்த யோசேப்பு ஒரே ராத்திரியில அந்த தேசத்துக்கே உயர்ந்த நிலைமைக்கு அவன் வந்தானோ அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் ஏற்படும். ஒரே நேரத்தில் இந்த சத்தியம் வந்து ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக நீங்க எந்த விதமான ஒரு பாத ஒரு ஒரு டஞ்சன்ல இருந்தாலும் சரி, ஆனா இந்த சத்தியங்களை நீங்கள் விசுவாசித்து அதை உணர்ந்தீங்கன்னா அந்த சராசரத்திலேயே ராயல் ஸ்டேட்டஸுக்கு நீங்க உயர முடியும். யோசிச்சு பாருங்க, இதனோட இப்ப ஜெபிச்ச மாதிரி என்ன ஒரு மதிப்பாண்டவர் கொடுத்திருக்கிறார். நீதி சட்டப்பூர்வமாக மாற்ற முடியாத நிரந்தரமாக தேவனுடைய உன்னதமானவருடைய பிள்ளை நான். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள எல்லா தெய்வீகமும் தனக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் எனக்கு. கடந்த வாரம் நம்ம அந்த ஃப்ரைடே 91 சங்கீதத்துல படிச்ச மாதிரி நமக்கு ஆவிக்குரிய விடுதலை அனுபவம் வந்து ஒரு ஒரு ஒப்புத்தப்பு இல்லாம பாஸ் விசுவாசத்துல ஒன்னும் நடக்காது பாருங்களேன். விசுவாசம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுல இல்ல, அந்த விசுவாசத்தை பலவந்தமா பயன்படுத்துறது இல்ல. அந்த சங்கீதக்காரன் எப்படி பயன்படுத்துறான் பாருங்க. நான் உன்னதமானவரை நோக்கி நீரன் கேடகம், நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் சொல்ற மாதிரி இந்த சத்தியங்களை எடுத்துக்கிட்டு உங்களுடைய உள்வாங்கி விசுவாசத்தோடு கடவுளை பார்த்து உன்னதமான தேவனே நீங்க என்னுடைய தகப்பன், ஆண்டவர் நித்திய தேவ குமாரனே நீங்க என்னுடைய சகோதரன், என்னை சகோதரன் சொல்லுவதற்கு நீங்கள் வெக்கப்படுவதில்லை என்ற அந்த உன்னத ஸ்தானத்தை கிறிஸ்துவ தேவனோடு ஒரு உடன் சுதந்திரவாதியாக திடீர்னு ஒரு யோசேப்பு மாதிரி அந்த அடிமைத்தனத்துல அந்த டஞ்சன்ல இருந்தவன திடீர்னு ஒரு ராயல் டிரெஸ் போட்டு உயர்த்துற மாதிரி கிறிஸ்துவ தேவனோடு நாம் ஒரு ராயல் பிரின்ஸா உடன் சுதந்திரவாதியா நிக்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை விட உயர்வான நிலைமை என்ன இருக்க முடியும், என்ன இருக்க முடியும்? என்னுடைய பாதைகள்லாம் இன்னுமே பாக்கியங்கள் நிறைந்ததுதான். யோசிச்சு பாருங்க என்ன இருக்கு. இன்னுமே முழு பாதையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு வயசு ஆயிருக்குது, இனிமே ஒரு வாழ்க்கை இருக்கு வாழ வேண்டியது. அந்த வாழ்க்கை எல்லா ஆசீர்வாதங்கள் அதை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக மகவேற்பு ஆசீர்வாதங்கள், ஒரு நாள் நான் இறக்க போகிறேன் அந்த இறப்பிலையும் மகவேற்பின் ஆசீர்வாதங்கள், ஒரு நாள் உயிர்த்தள போகிறேன் அந்த உயிர்த்தழுதலையும் மகவேற்பு ஆசீர்வாதங்கள், ஒரு நாள் நியாய தீர்ப்பில் சந்திக்க போகிறேன் மகவேற்பு ஆசீர்வாதங்கள், நித்தியமெல்லாம் வாழ போகிறேன் மகவேற்பு ஆசீர்வாதங்கள். என்ன கடவுள் பண்ணி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் யோசிச்சு ஆழமா சிந்திச்சு பார்த்து 3 மணிக்கு காலையில கண்ணாடியை நோக்கி என்னையே முறைச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு பாக்கியவான் நீ, உனக்கு என்ன குறை, என்ன உயர்வு உனக்கு அன்ற அந்த ஆனந்த அந்த அனுபவம் இருக்குதே, க்ளோரியஸ் திங். அதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த காலத்துல என்பதற்காகத்தான் இதை நம்ம படிக்கிறோம். வெறும் படிச்சுட்டு போனமான நீங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் நோ யூஸ் இல்லைங்களா, சேமன் முடிஞ்சிச்சு இதெல்லாம் யூ ஷுட் அனுபவிக்கணும் இல்லைங்களா. ஓகே, இந்த மகவேற்பு ஆசீர்வாதங்கள் 3 நம்ம நான் பிரிச்சிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் அனுபவபூர்வமா இருக்கிற ஆசீர்வாதங்கள், மரிக்கும் போது வருகிற ஆசீர்வாதங்கள், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, நித்தியத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள், இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை 2 பார்க்க ஆரம்பிச்சோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வந்து போன வாரம் அதனுடைய மூலம் வந்து புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் தேவன் எந்த தேவன் நம்மளை குமாரன் ஆகணும்னு நீதி பூர்வமாக தன்னுடைய மகனை அனுப்பினாரோ அதே தேவன் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்ம இருதயத்துக்குள் அனுப்பி தேவனுடைய மகாபெரிய அன்பை எல்லாம் நாம் ருசி பார்த்து தாங்க முடியாம அப்பா பிதாவே என்று கதறக்கூடிய ஆவியை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் இந்த ஷார்ட் கேட்டகிசம் வினாவுடை போதகம் 36வது கேள்வி ஆங்கிலத்தில் 36, மகவேற்பு நீதிமான் ஆக்குதல் நாள் வருகிற நன்மைகள் என்ன அப்படின்னா அது 6-5 லிஸ்ட் பண்ணுது. தேவனுடைய அன்பின் நிச்சயம், மனசாட்சியின் சமாதானம், பரிசுத்தாவில் சந்தோஷம், கிருபையில் வளர்ச்சி, கடைசி பரியந்தம் விடாமுயற்சி. ஸ்பிரிச்சுவலா வேற என்ன வேணும் நமக்கு யோசிச்சு பாருங்களேன். என்ன மனுஷனுக்கு வேணும்? என்ன நேசிக்கிற கடவுள் இருக்கிறார், உலகத்தை நடத்துற எல்லாரையும் கடவுள் என்ன நேசிக்கிறார்? மனசாட்சியின் சமாதானம். சொன்ன மாதிரி எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. பரிசுத்தாவின் சந்தோஷம், கிருபையில் வளர்கிற ஒரு ஆயுசு, கடைசி பரியந்தம் விடாமுயற்சியா போற ஒரு ஆயுசு. என்ன பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் இன்னும் இதோடு பத்தாதுன்னு சொல்லி பாஸ்டர் இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா என்னுடைய சரீர பிரகாரமான பிரச்சனைகள் தேவைகளுக்கு நான் என்ன செய்வது அப்படின்னு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எதுலையுமே நமக்கு குறை வைக்கல. நம்ம ரெண்டு காரியத்தை இந்த வாழ்க்கையில கவலைப்படுறோம் உலக பிரகாரமா. ரெண்டு காரியம் யோசிச்சு பாருங்களேன், என்ன ரெண்டு காரியம்? ஒண்ணு என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகள், மை பிசிக்கல் நீட்ஸ். ரெண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் இதானே பிரச்சனை. ரெண்டும் நம்ம உலக வாழ்க்கையை இது பண்ணோம்னா இந்த உலகத்துல உலக கஷ்டம் அதெல்லாம் எப்படி சந்திப்பேன், அப்படி சந்திப்பேன், என்னுடைய தேவைகளை நான் எப்படி சந்திப்பேன்? தேவனுடைய பிள்ளையாக நம்மளுடைய எந்த பிதா நம்மளை தத்தெடுத்து கொண்டாரோ அந்த பிதா தான் பராமரிப்பு தேவன். இந்த ரெண்டு காரியத்தையும் அவர் அதிசயமா பார்த்துக்கிறார். என்ன சொல்றாரு? முதலாவது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தில் தன்னுடைய பராமரிப்பின் மூலமாக நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன்னு வாக்களிக்கிறார். என்னுடைய பிள்ளையாயிட்டிய நான் தத்தெடுத்து கொண்டேனே, சரீர பிரகாரமான எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் என்று உனக்கு வாக்களிக்கிறேன். அவருடைய த ப்ராமிஸ் ஆஃப் ப்ரொவிஷன், நம் தேவைகள்லாம் சந்திப்பேன். ரெண்டாவதாக இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடு, வருகிற வேதனை, வருகிற உபத்திரவம், நாம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் இதெல்லாம் அன்பான பிதாவின் கரத்திலிருந்து நம்மளை சுட்சித்து பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை பரிசுத்தமாப்பதற்காக வருகிறது. நமக்கு வருகிற ஒவ்வொரு கஷ்டமும், ஒரு கஷ்டத்தை தானே வருத்தப்படுறோம், வலி தானே வருத்தப்படுறோம், அதுதானே பிரச்சனைன்னு பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வருகிற ஒவ்வொரு கஷ்டமும், சின்னதோ பெருசோ, அது எல்லாமே அன்பான பிதாவின் கரத்திலிருந்து நம்மளை பயிற்சி செய்வதற்காக, நம்மளை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, பரிசுத்தமாப்பதற்காக வருகிறது. ஓகே, இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் இன்னைக்கு. க்ளோரியஸ் பிளஸ்ஸிங். ஓகே, என்னங்க என்னுடைய தேவைகள் இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6 ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். பிதா அறிவார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பிலிப்பியர் 4:6 இப்படி நமக்கு சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம், தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அது மகிமையிலன்னு வருது, அது ராங், மகிமையான விதத்தில் நிறைவேற்றுவார். எல்லா தேவைகளும் மகிமையில என்ன தேவை இருக்க போகுது நமக்கு? மகிமையின் தப்பு, மகிமையான விதத்தில் அவர் எவ்வளவு மகிமை நினைக்க முடியாத விதத்தில், அதிசயமான விதத்தில் அவர் உங்க தேவைகள்லாம் நிறைவேற்றுவார். அவர் எவ்வளவு மகிமையா, அவ்வளவு மகிமையா அவங்க தேவைகளை நிறைவேற்றுவார். அது ஒரு ப்ராமிஸ், கடவுளுடைய பிள்ளை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். இன்னும் அழுத்தமாக இதெல்லாம் நம்ம தியானிக்கலாம், அதெல்லாம் நான் எடுக்கல, சும்மா சொல்லி விடுறேன். இன்னும் அழுத்தமாக சொல்லும்படிக்கு, நம்ம உணர்த்தும்படி சொல்லும்படிக்கு இன்னொரு வசனம் இருக்கு, ரோமர் 8:31. நீங்க உங்க பைபிள் எடுத்துக்கலாம், ரோமன்ஸ் 8:31. இது வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்பி ஆண்டவருடைய கிருபையின் சிங்காசனத்துல இந்த வாக்கு தத்துவத்தை வைத்து மன்றாடுவதற்காக அருமையான ஒரு வாக்கு தத்துவ வசனம் ரோமர் 8:31 நாம் படிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? ரோமர் புத்தகத்தில் பவுல் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் ரட்சிப்ப, நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுற ஆசீர்வாதம், பரிசுத்தமாக்கப்படுறது, மகவேற்பு ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லிட்டு கடவுள் எவ்வளவு பெரிய காரியத்தை தன் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார்னு சொல்லி இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நான் யோசிச்சு பார்க்கிற ஒரு பெண்ணை கீழே போட்டு கையெல்லாம் உதறி இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்றார். பாருங்களேன் 31வது வசனம், இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? தேவனுடைய ஈவில தன்னையே மெய் மறந்து போய் இன்னுமே வசனம் இல்ல, வார்த்தை இல்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு. இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லி செஞ்சிருந்தா அவர் ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வர்றார். 32வது வசனத்தில் ரெண்டு காரியத்தை சொல்றார். தேவனுடைய சொல்லி முடியாத ஈவு, அந்த ஈவின் அடிப்படையில நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய பிதாவுடைய உத்தரவாதம், தேவனுடைய சொல்லி முடியாத ஈவு, அந்த ஈவின் அடிப்படையில நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய பிதாவுடைய கேரண்டி, கேரண்டி. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவு புரிஞ்சுக்கோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன். கடவுள் வந்து இயேசுவ தன்னுடைய சொந்த குமாரன் என்றது எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில நமக்கு பிள்ளைங்க இருக்கு, நிறைய பேர் இங்க இருக்கிற உங்க பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும், சொல்றத வச்சு கேட்காத பிள்ளைகளா இருந்தாலும், சில நேரத்துல சில நேரத்துல ஆறுதலே இல்லை இந்த பிள்ளைங்கனால அப்படின்னு இருந்தாலும், அந்த பிள்ளை இழக்க நீங்க விரும்புவீங்களா? அந்த பிள்ளை இழக்கிறத நீங்க தாங்குவீங்களா? ஒரு மோசமான புள்ள பைபிள்ல அப்படின்னா அப்சலோம சொல்லலாம், அவங்க அப்பாவிய கொல்லணும்னு பார்த்தான். ஆனா அவன் இறந்த பிறகு தாவீது ஒப்பாரி வைக்கிறார், பாருங்க, என் மகனே அப்சலோமே, என் மகனே அப்சலோமே, உன் பதில் நான் இறந்திருந்தா நல்லா இருக்குமே என் மகனே. தன்னை கொல்லணும்னு பார்த்த மகனுக்கு, எவ்வளவு மோசமான மகனுக்கு, தன்னுடைய பேரை எவ்வளவுதான் நம்ம பேரை கெடுத்து எவ்வளவுதான் மோசமான பிள்ளையா இருந்தாலும் அந்த புள்ள இறக்குறத யாருனாலையும் எந்த பெற்றோர்களாலையும் தாங்க முடியாது. என்ன சொல்றது, அந்த மாதிரி மோசமான புள்ள ஒரு நல்ல புள்ளையா இருக்குதுன்னு வச்சுக்கோ, சின்ன வயசுல இருந்தே நம்ம பேச்செல்லாம் கேட்டு நம்மள பெருமை பாராட்டி புள்ளன்னு இருந்தா ஆஹா, புள்ளன்னு இருந்தா இதுலாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்முடைய பேரெல்லாம் காப்பாத்துற புள்ள, அந்த புள்ளைய கொடுப்போமா? அந்த புள்ளைய இழப்போமா? சில மதர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு முதல் புள்ள எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு புள்ள முக்கியம். இந்த உலகத்திலேயே ஒரு தாயுடைய இருதயம் கிழிறதுன்னா உடையிறதுன்னா தன்னுடைய முதல் புள்ள இறக்கும் போதுதான். அது வேதனை யாருக்கும் வரக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சிலெல்லாம் கூட படிச்சிருக்கிறேன், பெற்றோர்கள் அம்மா அந்த புள்ள இறந்தவன மென்டலாவே ஆயிடுவாங்க, சைக்காட்ரிக் பேஷண்டாவே ஆயிடுவாங்க. மனுஷீகத்துல ஒரு புள்ளையை இழக்கிறதுனா அதை விட ஒரு பெரிய வழி இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு வந்து தன்னுடைய ஒரே புள்ளையை இழப்பது என்றது எவ்வளவு பெருசு, மறிக்கிறதுக்காக ஒப்பு கொடுப்பது. நம்ம வந்து நம்ம எவ்வளவுதான் புள்ள கில்லை அப்படின்னாலும் நம்முடைய அன்புக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு. நம்ம மனுஷீக ஃபைனைட், எல்லையில் உள்ளவர்கள், நம்முடைய அன்பு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஒரு எல்லை தான், ஒரு லிமிட் தான். ஆனா எல்லையற்ற தேவனுக்கு அன்பு செய்ய, எல்லையற்ற விதத்தில் அன்பு செய்யக்கூடிய திராணி அவருக்கு இருக்கு. அந்த எல்லையற்ற தேவனுடைய இருதயம் தன்னுடைய ஆழமற்ற ஆழமான எல்லையற்ற சமுத்திரத்தின் பாசத்தை, அந்த தன்னுடைய நித்தியமான அன்பு பட்சத்தை தன்னுடைய ஒரே குமாரன் மேல வச்சிருந்தார். எல்லையற்ற விதத்தில் தன் குமாரன் தான் அவருடைய நேசம், அவருக்கு ரொம்ப அருமையானவர். தன்னுடைய விசாலமான இருதயம், அந்த அன்பின் அந்த இருதயத்தில் முழு அன்பும் தன் புள்ள மேல. நம்மெல்லாம் அளவுள்ள அன்பு, அவருடைய பாசம், அன்பு, கண்மணி எல்லாமே அவருடைய புள்ள. எப்படிப்பட்ட புள்ள, தன் பிதாவை எப்பொழுதும் கீழ்படுகிற புள்ள. நித்தியம் காலெல்லாம் போக 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 தன் பிள்ளை மேல இருந்த அன்பு அதிகம் ஆழ ஆழ ஆழமா ஆச்சு. அதனோட உச்ச கட்டம் ஒரு விதத்துல அடைஞ்சது எப்ப தெரியுமா, இயேசு சிலுவையில மறிக்கும் போது. அவரே சொல்லி இருக்கிறார், என் பிதா என்னை நேசிக்கிறார், ஏனெனில் நான் என் ஜீவனை அவர்களுக்காக கொடுக்கிறேன், அதனால என் பிதா நேசிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்மெல்லாம் நம்ம புள்ளாம இருந்தாலும் அது நம்மளுடைய நம்மள ஒண்ணு கிடையாது, நம்மள இருந்து வந்ததுதான். கிறிஸ்துவ உறவில் பிதா குமாரன் ஒரே தன்மை உள்ளவர்கள். அந்த கிறிஸ்துவ மர்மத்துல அந்த பிரிக்க முடியாத நானும் என் பிதாவும் ஒன்று. எந்த விதத்திலையும் குமாரன் குறைவானவர் அல்ல, ரெண்டு பேரும் ஒப்பானவர், ஒப்பான சாரம் கொண்டவர்கள். நம்மளால விளக்க முடியாத உறவில் இருக்கக்கூடியவர்கள். நம்ம மனுஷத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய உறவை பெஸ்டா எப்படி சொல்ல முடியும், பிதா குமாரன். அந்த நம்ம மூளை கெட்டும்படிக்கு அந்த பாஷையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா ரொம்ப ஒன்யோன்யமானவங்க அவங்க. அப்படி அந்யோன்யத்துல இருக்கிற தன்னுடைய நித்திய பாசத்தெல்லாம் வச்சிருக்கிற தன்னை விட்டு பிரியாத இருக்கிற குமாரன், நேச குமாரன்ல இருந்து அவர் பிரியணும்னா அது கடவுளுக்கு தெய்வீக இருதயத்துக்கு எவ்வளவு வேதனை கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், உன்னால் யோசிக்க முடியுமா எந்த அளவுக்கு குமாரனை பிதா மதிக்கிறாரு. நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன மதிப்பு கொடுப்பீங்க, என் முத்தே தங்கமே அப்படின்னு. ஐயோ என் பிள்ளைய கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். பிதாக்கு குமாரன் எந்த அளவுக்கு மதிப்பு, முத்து வைரம் தங்கம் வைதூரியம் அதெல்லாம் கிட்ட கூட வர முடியுமா, சொல்லி முடியாத மதிப்பு தன்னுடைய குமாரன் தன் பிதாவுடைய பார்வையில். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, அவரை கொடுக்கும் போது பிதா என்ன மாதிரி கொடுத்தார், என்ன ஈவை கொடுத்தார், சொல்லி முடியாத ஈவை கொடுத்தார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, அவர் குமாரனை கொடுத்தார். எப்படி கொடுத்தார், நெகட்டிவா, குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். God spared not his son, என்ன ஒரு வார்த்தை, அவரை ஸ்பேர் பண்ணலையா. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட். அதனா உங்க பிள்ளை கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்காம இருந்தீங்கன்னா அது தப்பு செய்யும் போது அந்த பிள்ளை கெட்டு போகும். அதே மாதிரி ஸ்பேர் பண்ணலன்னா என்ன அர்த்தம், அவர் குமாரன் அவர் ஸ்பேர் பண்ணலையா உடனே. யோசிச்சு பாருங்களேன், God did not spare. ஒரு தாய் வந்து தன்னுடைய ரொம்ப பயரமா வளர்ந்திருக்கிற பலமான பிள்ளைய தேசத்துக்காக போய் போர் செய்து போ மகனே உயிருக்கு தியாகம் செய்யறதுக்கு அனுப்பலாம். ஆனா அந்த தேசத்துக்காக அந்த தாயே அந்த பிள்ளைய கொல்ற கதையை கேட்டிருக்கிறீங்களா, இந்த அந்த மாதிரிதான் கதை. தன்னுடைய பிள்ளைய அவரே ஸ்பேர் பண்ணலையா, கொல்ல வேண்டிய அவரே கொல்ற நிலைமை வந்துருச்சு, அவரே ஒரு விதத்துல கொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுதான் கிறிஸ்துவுடைய மரணத்திலே அவருக்கு இருந்த கூறுன்னு சொல்லலாம். ஏன், எல்லாம் சும்மா இருந்தாரு, எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலும், ஆனா என் பிதாவே என் பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர். நமக்கு மீட்பை சம்பாதிப்பதற்கு வளைக்க முடியாத தேவனுடைய நீதி, அந்த பரிசுத்தமான நியாய பிரமாணத்தின் வேண்டுகோள், அதனுடைய டிமாண்ட், அது பரிபூர்ண கீழ்ப்படுதலை, அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்தவர்களுக்கு முற்றிலுமான தண்டனையை கொடுக்கணும், கொடுத்து அது வாங்கணும், அதை திருப்தி செய்வதற்காக தன் குமாரன் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த குமாரனை கொடுத்தார், அந்த குமாரனை கொடுத்த அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொஞ்சம் கூட குறைக்கல, he did not spare, கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ணல. எவ்வளவு உச்சகட்ட பேமெண்ட் அவர்கிட்ட வாங்கினாரு, அந்த உக்கரத்தின் முழு பாத்திரத்தை குடிக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்தாரு. கொஞ்சமாவது அவரு கொஞ்சம் பேமெண்ட் ஸ்பேர் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கும் எங்களுக்கு எனக்கும் ரட்சிக்க பத்தி யோசிச்சே இருக்க முடியாது. இட் இஸ் நாட் ஸ்பேர் சன். எந்த தண்டனத்துக்கும் பாத்திரம் இல்லாத அந்த குமாரன் பரிகார சப்ஸ்டிடியூட்டா வந்தவர், நமக்கு பதிலா வந்தவர். ஆனா நீதி கேட்கக்கூடிய முழு கோபத்தை தண்டனைய அவர் மேல் ஊத்தினார். இட் இஸ் நாட் ஸ்பேர் சன். வேற என்ன செஞ்சாரோ, அவரை ஒப்பு கொடுத்தார், அவரை ஒப்பு கொடுத்தார். He delivered him up. என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், இதை விட கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு வேற என்ன வார்த்தை காட்ட முடியும். கடவுள் அவரை ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் யூதாஸ் பணத்துக்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தார், பிலாத்து பயத்துல ஒப்பு கொடுத்தார், யூதர்கள் பொறாமையில ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் ஒப்பு கொடுக்கல. பிதா நம்ம மேல் வச்சிருந்த அன்புல ஒப்பு கொடுத்தார். பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்ற மாதிரி தேவன் தீர்மானித்த முன் அறிவின்படி அவருடைய ஆலோசனையின்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த பெரிய டிரான்சாக்ஷன்ல அவங்க எல்லாம் மறைஞ்சு போறாங்க. பிதா அவருடைய குடும்பத்துக்காக அவர் பிள்ளைகள் மேல வச்ச அன்புக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள், நமக்கு எல்லாம் பிள்ளைகள் இருக்கு, எவ்வளவு பாத்துக்கிறோம், அதுக்கே நான் குதிக்கிறோம் ஏதாவது ஆச்சுன்னா. பிதா எல்லையற்ற கெப்பாசிட்டியோடு தன்னுடைய குமாரன் மேல வச்ச அன்பு, அவர் அவர் அனுப்புறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குமாரனை பாக்குறாரு, நித்திய நித்தியமா நேசிச்ச குமாரனுக்கு அவருக்கு முன் அறிவுல தெரியும் என் குமாரனை கொடுத்தனா, நான் ஒப்பு கொடுத்தேன்னா அவரு என்ன நான் சந்திப்பாருன்னு அவருக்கு தெரியும். இல்ல வறுமை, என் மகிமையான மகத்துவமான தேவகுமாரன் வறுமை, அவமானம், கேவலம், பிசாசு, அந்த அசுத்த ஆவிகள், துன்மார்ந்த மனிதர்கள் அவருக்கு என்னென்ன செய்ய போறாங்களே, பிள்ளைய முகத்துல காரி துப்புவாங்களே, வார்ல அடிச்சு உடம்பெல்லாம் சிதைக்க போறாங்களே, கையில கால ஆணிய பாய்ப்பாங்களே, என் கோப சிலுவையில வரும்போது என் கோபத்தெல்லாம் ஊத்தும் போது சொல்லி முடியாத கதறுவானே என் புள்ள. இந்த பக்கம் அவரு புள்ள நிக்குது, இந்த பக்கம் நீங்களும் நானும் நிக்கிறோம். என்ன ஒரு இருதயம் அந்த பிதாவுடைய இருதயத்துக்கு, யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அன்பு இருந்தா உங்க மேலேயோ என் மேலேயோ எந்த அளவுக்கு அன்பு இருந்தா இதெல்லாம் அறிஞ்சும் அந்த புள்ளைய ஒப்பு கொடுப்பாரு. உங்களால யோசிக்க முடியுமா, உங்க பிள்ளைகளை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஏதோ ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிணறுல போய் இறங்குப்பா அப்படின்னா அந்த கிணறுல தேனும் பாம்பும் பூராவும் ஓனாயும் இருக்குதுன்னா அதை போய் தள்ளி விடுறதுக்கு தள்ளி விடணும்னா விடுவீங்களா? பிதா அப்படி செஞ்சாருங்க. நீங்க விடுவீங்களா? எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். இந்த பிள்ளைய கொடுத்தா என்ன ஆகும், இது போய் படுற வேதனையில என் புள்ள போய் கெத்தமனையில அதனால தாங்க முடியாம, பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது பிதாவேன்னு கத்துமே நான் என்ன பண்ணுவேன். என் புள்ள எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி கத்துச்சு, எமர்ஜென்சி ஏதோ கூட்டு போனோம், டாக்டர் ஏதோ பண்ணாரு, கத்துச்சு 10 மடங்கு எனக்கு வலி எடுக்குது, போய் அந்த டாக்டரை அடிக்கலான்னு போயிட்டேன். பிதாக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் புள்ள கதறுது முடியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அவர் இதயத்துல எந்த அளவுக்கு அன்பு இருந்திருந்தா, பாசம் இருந்திருந்தா, நம்ம மேல அந்த அன்பின் எல்லை எந்த அளவுக்கு இருந்திருந்தா, அந்த நித்திய நித்தியமா நேசிச்ச குமாரன் மேல இருந்த அன்பை கடந்து நம்மளுக்காக அவரை ஒப்பு கொடுத்திருப்பார்னு உங்களால் யோசிக்க முடியுமா? எந்த அளவுக்கு அந்த அன்பின் ஆழம், தீவிரம், விசாலம், எல்லையற்ற தன்மை எந்த அளவுக்கு இருந்திருந்தா, இதெல்லாம் பிள்ளைக்கு ஆனாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் காப்பாற்றப்படணும் என்பதற்காக தன் குமாரனை ஸ்பேர் பண்ணாம ஒப்பு கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, பிதாவின் அன்பின் ஆழம். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? துன்மார்க மனிதர்கள் கையில பாம்புங்களும் தேலுங்களும் ஓனாய்களும் சிங்கங்கள் மாதிரி தன் பிள்ளைய புச்சி தின்பதற்காக, வறுமைக்கு, தேவைக்கு, அவமானத்துக்கு, துக்கத்துக்கு, வியாகுலத்திற்கு, ஒப்பில்லாத பாடுக்கு ஒப்பு கொடுத்தார், அவமானமான மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அந்ததார வல்லமைகளுக்கு ஒப்பு கொடுத்தார், அசுத்த ஆவிகளும் பிசாசின் ஆவிகளோடு அவர் போராட வேண்டியதா இருந்துச்சு, போராட வேண்டியதா இருந்துச்சு. ஒரு விதத்துல சொல்ல போனா தேவன் தன்னுடைய கோபத்துக்கே தன் பிள்ளைய ஒப்பு கொடுத்தார், பிள்ளைய ஒப்பு கொடுத்தார். பிதாவே நீதிபதியாக இருந்து சிலுவையின் மேல நரகாதி நரகங்களை ஊட்டுவதற்காக, அவரை கைவிடுவதற்காக ஒப்பு கொடுத்தார். சொல்லி முடியாத பாரம் இது, ஒப்பு கொடுத்தார். யாருக்காக இதெல்லாம் ஒப்பு கொடுத்தார்? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கவனிச்சு அந்த வசனத்தை பாருங்க. 32 நம் எல்லோருக்காகவும், For us all. இந்த வசனத்தின் ஆழத்தையே தொட முடியாதுங்க. தன் குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். அதனோட நோக்கம் என்ன? எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? ஏன் இந்த அளவுக்கு தன் குமாரின் கோபத்தை அனுபவிக்கணும்னு ஒப்பு கொடுத்தார். 30வது வசனத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், எவர்களை முன்குறித்தார்களோ அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். நீங்களும் நானும் பாவத்தின் கேடுகள் எல்லாம் விடுபட்டு, பாவத்தின் சாபங்கள் எல்லாம் விடுபட்டு, ஒரு நித்திய ரட்சிப்பை பொந்தி, மகிமையான ஆத்மாக்கு அடிய சாகாமை உள்ள ஒரு சரீரத்தை அடைந்து மகிமைப்படுவதற்காக தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். பவுல் வந்து உங்களைய எண்ணிய கூட்டு போய் இந்த கடலுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டு, பா நின்று இதை நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா யோசி இந்த கடலை, இந்த அன்பின் எல்லைய பாரு. எப்போ பாரு, வாதம் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, நான் என்ன சாப்பிடுவேன், என்ன ஆகும், எதிர்காலம் எனக்கு என்ன ஆகும், கடவுள் என்ன கை விட்டுறாரா, அதை விட்டுறாரான்னு புலம்பியே ஆயுச முடிக்கிற மனுஷனே, இந்த கடலுக்கு முன்னாடி நின்னு பாரு. எப்போ பாரு கவலை, எப்போ பாரு ஒப்பாரு, எப்போ பாரு புலம்பர், அதே தான் ஆயுசு. கம்ப்ளைனிங், இஸ்ரவேல் மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடக்கூட கம்ப்ளைனிங், இந்த கடலுக்கு முன்னாடி நின்னு பாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்தாரேயா, அந்த குமாரனை கொடுத்த தேவன் உன்னை அவருடைய பராமரிப்பில் உன்னுடைய எல்லா தேவைகளை பார்த்துக்குவேன்னு சொல்லி, அந்த தேவைகளை பார்த்துக்குவேன்ற அந்த உறுதிமொழியை, அந்த நிச்சய கேரண்டிய பிதா தன் குமாரன் மேல வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் சொல்றார். என் பிள்ளைய நான் நேசிக்கிறேன் நினைக்கிறியா, என் பிள்ளைய நேசிக்கிற நித்திய நித்தியமா நேசிச்ச பிள்ளைய வச்சு உனக்காக என்ன பண்ணும் பாரு, அதன் அடிப்படையில சொல்ற, மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்க மாட்டேனா, அந்த அடிப்படையில தான் கேரண்டி. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், கடவுளை பற்றிய சிறிதான கேவலமான தவறான எண்ணம் கொண்டிருக்கிற மக்கள் நான், எப்ப பார் அவரை கேரக்டர் சந்தேகப்படு, அவர் நம்மளை பார்த்துக்குவாரா, நம்மளை கைவிட்டுருவாரா, ரொம்ப தூரம் இருக்கிறாரு, நம்மளை வெறுப்புவாரா, கரடு முரடான ஐடியாஸ் அவரை பத்தி. எப்ப பார் அவருக்கு அவர் மகிமை கொடுக்க வேண்டிய மகிமையும் நம்பத்தக்கவர், எல்லா நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர்னே பாக்குறது இல்ல. எப்ப பாரு கவலைகளால் சூழ்நிலைகள் பெருசா போய், எனக்கு அதாயிருமா இதாயிருமா, எப்ப பாரு நான் ஏலத்தான், நான் அவ்வளவு படிக்காதவன், அதனால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி கடவுளுடைய அன்பு அளவிட்டு எனக்கு அவ்வளவு கஷ்டம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடவுள் என் மேல கோபமா இருக்கிறார், நான் வறுமையா இருக்கிறதுக்கு அவர் என்னை நிராகரிக்கிறதுனால, எனக்கு வர கஷ்டங்கள்லாம் என்ன கைவிட்டதுனால, என்னத்தான் நான் யோசிச்சாலும், என்னத்தான் நான் நம்பினாலும், என்னத்தான் நான் மாறினாலும், நான் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கை மாறப்போறது இல்லை, அப்பதான் ஏழைதான், இப்பதான் ஏழைதான், வருமா தான், கஷ்டம் தான், படிக்காதான், இப்படிதான் நான் இருக்க போறேன்னு ஒரு மனத்தளர்ச்சியில போனவர்களே, பரிசுத்தாவி இந்த சத்தியத்தை உங்க மனதுல பிரகாசிக்க பண்ணட்டும். ஒரு புது எண்ணம், புது பார்வை, தேவனுடைய வலவற்ற எல்லையற்ற அன்பின் இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். உங்க சிந்தனை போக்கு மாறட்டும். தன் நேச தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் உங்க எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்த அவரோடு மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படி கேள்வி உங்களுக்கு? இந்த எல்லையற்ற கடல் ஆதாரம் ஐயா அவனுக்கு, ஆழமில்லாத தேவனுடைய இயற்கையின் அன்பு பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லி ப்ரூஃப் உனக்கு கொடுக்கணும், இதை விட என்ன ப்ரூஃப் வேணும் உனக்கு? ப்ரூஃப் தன் குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தாரு, மத்ததோடு உன்னை பார்த்துக்க மாட்டாரா? அவர் அன்பு அவர் இன்னும் எப்படி ப்ரூவ் பண்ணணும்? உன் காலில் வச்சு காட்டுறாரே, இதையே செஞ்சிருக்கிறேனே உனக்காக. தேவனே, இந்த அன்பு நம்ம இருதயத்தை ஊறுக்கணும், இந்த அன்பு நம்ம இருதயத்தை, நம்ம அகங்கார வணங்கா கழுத்துள்ள மாறாத குணம், புலம்பல் குணம், சொல்லி முடியாத அன்பாச்சு. இந்த அன்பின் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு? ஒரு கேரண்டி, உன்னை பராமரிப்பேன்னு ஒரு கேரண்டி, சொல்லி முடியாத ஈவின் அடிப்படையில் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், என்ன ஒரு அருமையான கன்க்ளூஷன், எல்லாவற்றையும் நம்மளே கேட்கிறார், கொடுக்காம இருப்பது எப்படி? எப்படி விசுவாசிய அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, இதுலயே சொல்லி முடியாத பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு, கொடுப்பேன்னு. ஒரு சின்னதுல இருந்து ஒரு கிரேட்ல இருந்து ஸ்மால் ஒரு ஆர்குமெண்ட், இந்த அன்பை பத்தி ஏதாவது ஒரு கிரகிப்பு உனக்கு இருந்துச்சுன்னா, கடவுள் கிறிஸ்துக்குள்ள உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்ற ஏதாவது கொஞ்சமாவது உனக்கு இருந்துச்சுன்னா, உன் தற்காலிக கேள்வி சூழ்நிலையை வைத்து தேவன் அந்த கேள்வி கேட்கறது, அவர் பார்ப்பாரா கொடுப்பாரான்னு கேள்வி கேட்கறது எவ்வளவு கேவலமான காரியம், எவ்வளவு வெக்ககரமான காரியம். தேவன் நீ அவருடைய பிள்ளையா இல்லாத போது, பிசாசின் பிள்ளையா இருந்த போது, நாம் பாவிகளா இருந்த போது கிறிஸ்து நமக்கு மரித்திருக்க, இப்ப நீ அவருக்கு ஒப்புரவாகி அவருடைய பிள்ளையாகி அவருடைய பிள்ளையா உன்னுடைய குடும்பத்துல தத்தெடுத்து கொண்டு உனக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிற நிலையில் உன்னை கவனிக்காம இருப்பார. நீ அப்படி இருக்கும் போதே உனக்கு அவ்வளவு செஞ்சவர், இப்போ பிள்ளையா ஒப்புரவாய் இருக்கும் போது அதிகம் நிச்சயம் இல்லையா? எவ்வளவு காம்பு, எவ்வளவு உள்ளடக்கியது எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் ஒரு பிளாங்க் செக் மாதிரி, பிளாங்க் செக் எல்லாவற்றையும், என்ன எல்லாவற்றையும் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல் திங்ஸ் சீப்பா சொல்லப்படுது. இது புள்ளையா கொடுத்தாரியா, இந்த பொருள் என்னையா பெருசு அப்படின்ற மாதிரி ஸ்டஃப், வேற எல்லாமே திங்ஸ் புள்ளையா கொடுத்தாச்சு, பொருளுக்கு போய் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, தன் புள்ளையே கொடுத்தாரு, இதெல்லாம் ஸ்டஃப் ஸ்டஃப். என்னங்க எல்லாவற்றையும், என்ன என்னுடைய பாவ இருதயம் விரும்புகிற எல்லாவற்றையும், ஒரு நாலஞ்சு ஆடி காரு, பத்து கோடினோ, பேங்க் பேலன்ஸோ, அவர் எந்த நோக்கத்துக்காக உன்னை மீட்டாரோ அதுக்கு எல்லாவற்றையும், நீ மகிமையில் போய் அடைந்த உலகத்தில் ஆயுசு வாழ்ந்து சுகபத்திரத்தோடு மகிமையை போய் அடைவதற்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பாரியா, அதான் அர்த்தம். இலவசமா ஃப்ரீயா கொடுப்பாரு. உன் அவர் பிள்ளைய நீ கேட்டா கொடுத்தாரு, இல்ல பூமியெல்லாம் கேட்டுச்சா எங்களை காப்பாத்துலன்னு கேட்காமையே கொடுத்தவர் ஆச்சே புள்ளைய, யாருமே கேட்கலையே, அவரா அவர் இறையாண்மையில கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காம உன்னை விட்டுருவாருன்னு அவர் மேல சந்தேகப்படலையே. ஃபாதர் கேரண்டி இதாங்க நம்முடைய வரும். இது ஆவிக்குரிய இல்ல, எல்லாவற்றையும் சரீர பிரகாரமான ஆவிக்குரிய, உணர்ச்சி பிரகாரமான, சைக்கலாஜிக்கல், எல்லா தேவையும் தேவனுடைய மாற முடியாத புள்ளையான ஸ்தானத்தை கொடுத்தவர். அந்த அனுபவத்தை நீ அனுபவிக்கணும்னு அவருடைய ஆவியை அனுப்பி கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். கிரேட்டர்ல இருந்து லெஸ்ஸர். நம்ம வாழ்க்கையில தேவைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் இந்த வசனம் கொடுத்துருக்கு. வீட்டில் போர்டா போட்டுக்கிறதுக்கு இல்ல, நம்ம இருதயத்தை கவலைகள் பொங்கும் போது அதை அடக்குவதற்காக எல்லா கேள்வியா கேட்கிறாரு, என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய தேவையை நான் கொண்டு போய் சிலுவையில் கொண்டு போய் தேவனுடைய இதயம் எப்படி வெளிப்பட்டதே அதையே கொடுத்த தேவன் இந்த தேவையை பார்த்துக்க மாட்டாரான்னு நம்முடைய கவலைகளை, வியாகுலங்களை அதட்டணும். அதட்டி இன்னைக்கு படிச்ச மாதிரி நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் தேவன் கிட்ட வந்து, அப்பா பிதாவே உன் புள்ளையே எனக்கு கொடுத்தீரே, இந்த தேவை எம்மாற்றும், இந்த தேவை உமக்கு எம்மாற்றோ, நான் மகிமையில் வந்து சேர்வதற்கு இந்த தேவை எனக்கு தேவைன்னு தைரியத்தோடு அவரோடு மன்றாடணும். நம் தேவைகளை அவருக்கு தெரியப்படுத்தணும். அது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார், ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புறார். நான் கொடுத்த இதை பார்த்து என் புள்ள தாராளத்தோடு கேட்கிறேன், அதை விட்டுட்டு ஒரு ரொம்ப உலக தேவைகள் தான் பெருசு, அதனால கலங்கி இருக்கிறேன்னு அதையே கொடுத்தீர் ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரேன்னு விசுவாசத்தோடு கேட்கணுங்க. அப்படியே ஒரு கிருபன் சிங்காசனம் தொடர்ந்து இருக்கும் போது ஒரு எலி மாதிரி வந்து காதுல ஓது ரெண்டு கலக்காமிட்டாய் வாங்கி விடுறீங்களா அப்படின்னு இறையாண்மை உள்ள தேவங்கிட்ட அப்படியா கேட்கறது? சேமானியம் வெக்கப்படணும் அப்படி எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு. தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு செஞ்சிருக்கும் போது இதெல்லாம் எம்மாத்திரம்? கிருபையின் நித்திய ஐஸ்வர்யங்களே உனக்கு கொடுக்க சித்தம் கொண்ட பிதா தற்காலிகமான உலக காரியங்களை உனக்கு கொடுக்க மாட்டாரா? பிள்ளையே கொடுத்தாரு, பார்க்க மாட்டாரா? அதாங்க தேவன் வந்து அவர் பிள்ளைய கொடுத்ததுக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாருடைய, எல்லா விசுவாசிகளுடைய தேவைகளையும் ஒன்றா போட்டோம்னா அது ஒரு துளிதான். அவர் பிள்ளையே கொடுத்திருக்கிறார் தன் குமாரன் என்றும் பாராமல். எப்படி சொல்லலாம், ஒரு பெரிய பணக்காரன், உதாரணத்தை சொல்லி புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து உங்க மேல எப்படியோ அவருக்கு பிடிச்சு போச்சு, உங்களை பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு அன்பு வந்துருச்சு, அவருடைய மக செத்த மக மாதி இருக்கிறீங்களோ என்னவோ அவருக்கு உங்க மேல அன்பு வந்துருச்சு. பெரிய பணக்கார உங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு உனக்கு ஏதாவது எனக்கு செய்யணும்னு வந்துச்சு, ஆனா உனக்கு என்ன தெரிய தேவைன்னு தெரியல, ஆனா எனக்கு என் தாராள மனசுல இருந்து இந்தாப்பா அப்படின்னு ஒரு ஒரு டேபிள்ல பணத்தை 2000 ரூபாய் நோட்டு பணத்தை ஃபுல்லா எடுக்கிறாரு, 10 கோடி ரூபாய் இருக்கு, நீ எடுத்துட்டு போ. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐயோ ஐயா, இது எதுக்கு, இது ஏதாவது நான் செய்யணுமா, இதுல ஏதாவது உள்ள இது இருக்குதா, கண்டிஷன், நிபந்தனை? ஒரு நிபந்தனையா இருக்குல்ல, தாராளமா நீ எடுத்துட்டு போ. இதுக்கெல்லாம் டாக்ஸ் எல்லாம் கட்டியாச்சு, நீ தாராளமா, நான் டொனேஷனா கொடுத்தா நீ எடுத்துட்டு போய் தாராளமா செலவு பண்ணலாம். அப்படி அவர் கொடுத்து தாராள மனசுல கொடுத்துருக்கும் போது நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு ஐயோ கொடுத்துருக்கிறாரு, இப்ப இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கோணிப்பையோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரோ அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ரொம்ப ஒரு தப்பா நினைச்சுக்குவாரா? ஒருவேளை கொஞ்சம் தாராள மனசு காமிச்சா என்ன கேக்குறான் பாரு அப்படின்னு நினைச்சுக்குவாரான்னு சொல்லி தயங்கி தயங்கி உட்காருங்கன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கோணிப்பை வேணும். அது கேட்கலாமா, வானாவா கேட்கலாமா, அது கொடுப்பாரா இல்லையான்னு உட்கார்ந்து இருக்கிறோம்னா எவ்வளவு பைத்தியம். இவ்வளவு 10 கோடி ரூபாய் பணத்தையே உனக்கு கொடுத்துருக்கிறேன், இது தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கோணி, ஒரு சூட் கேஸ் கேளு, பெரிய சூட் கேஸ் கேளு கொடுப்ப இல்லைங்களா? அதே மாதிரிதாங்க நம்ம தன் குமாரன் என்றும் பாராமல் கொடுத்திருக்கும் போது சிறிதான காரியங்கள் தேவைகளை சந்திக்காம இருப்பாரா? அதாங்க இதோட முதல் பராமரிப்பு, பிதாவினுடைய வாக்கு தத்துவம். இதை வச்சு நம்ம எல்லா விஷயத்திலையும் ஆர்கி பண்ணணும், மனசுல கவலை எழும்பாதபடிக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த பாப்பாரா கவனிப்பாரா இல்லையா, நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், தன் குமாரனே கொடுத்திருக்கிறார், இது என்னையா பெரிய விஷயம். அதுக்கு ஒப்பிட்டு எல்லாத்தையும் எந்த ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் இந்த இந்த ஆர்குமெண்ட் மூலமா, வாதத்தின் மூலமா. ஓகே ஓகே பாஸ்டர், ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது, நான் எவ்வளவு கஷ்டத்துல சஃபரிங் பண்றேன், ஆனா எவ்வளவு பாடுகள் என் வாழ்க்கையில் இருக்குது. தேவனுடைய பிள்ளையாக, இயேசுடைய சகோதரனாக என் பாடுகளை நான் எப்படி பார்க்கணும், ரெண்டாவது அதை தான் பார்க்க போறோம். இந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் பிதாவுடைய கரத்துல இருந்து, நம்மளுடைய பாவங்கள இருந்து நம்மளை சீர்திருத்தணும்னு வருகிற சிச்சை, நம்மளை பரிசுத்தமாக்கணும்னு வருகிற கருவிகள் பாப்போம். இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம் எப்படி இங்க சிச்சை போய் ஆசீர்வாதமா ஆகும், இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா அவர் உங்களை சீர்படுத்தாம விட மாட்டார். ஏன்னா நம்ம பிள்ளைய நம்ம சீர்படுத்தாம விடுவோமா? நம்மளே விடுறது இல்லையே. கடவுள் தத்தெடுத்துக்கிட்ட பிள்ளைய அவர் ஒழுங்கினுமா விடுவாரா? சீர்படுத்தாம விடவே மாட்டார். ஒரு அருமையான பகுதி நம்ம படிக்கிற எபிரேயர் புத்தகத்துல, எபிரேயர் 12வது அதிகாரம் நீங்க திறந்து வச்சுக்கலாம். எபிரேயர் 12:5 படிப்போம். நம்ம இப்போ எபிரேயர் தான் நம்ம ரெகுலர் ரீடிங் படிச்சுட்டு வரோம். ஒரு சுருக்கமா இந்த சூழ்நிலை என்ன, எபிரேயர் புத்தகம் வந்து யூதர்கள் இயேசுவை விசுவாசிச்சு சுவிசேஷத்தை நம்பி யூத மொழி யூத கலாச்சாரத்திலிருந்து வந்தவங்க, கடந்த காலத்துல யூத முறைகள் ஆராதனை முறைகள் எல்லாம் பின்பற்றி சாங்கியங்கள்லாம் பின்பற்றி வந்தவர்கள் இப்ப மாறி இயேசு கிட்ட வந்த பிறகு அவங்க யூத கலாச்சாரம் அவங்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுத்துச்சு. சமுதாயம் அவங்களை ஜபாலயத்திலிருந்து வெளியே எடுக்கிறது, வேலையிலிருந்து தூக்குறது, அவங்க சில நேரங்கள்ல அவங்க சொத்துக்களையே அபகரிச்சுக்கிட்டு பெரிய துன்பங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த துன்பங்கள்லாம் பார்த்து அவங்க சோர்ந்து போற நிலைமையில அவங்க ஏற்பட்டாங்க. பின்வாங்கி போற எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சேன்னு பின்வாங்கி போற நிலையில அவங்களுக்கு இருந்த கேள்விகள் என்ன, நம்ம கடவுளுடைய பிள்ளையா இருந்தா அவர் குமாரனையே நமக்கு கொடுத்திருந்தா ஏன் நமக்கு இவ்வளவு பாடுகள், தேவன் என்னை தத்தெடுத்து கொண்டு இருந்தா எனக்கு ஏன் உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம், ஏன் பராமரிப்புல இவ்வளவு கஷ்டம், ஏன் வறுமை இதான் அவங்களுக்கு பிரச்சனை, வேலை போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது. அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் வண்ணமா தான் எபிரேயர் புத்தகம் எழுதப்பட்டது. அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள விடாமுயற்சியா விசுவாசத்தில் போக அவங்களை ஊக்கப்படுத்த கிறிஸ்து தான் அவங்களுடைய பழமையான உடன்படி பழையற்பாடின் எல்லா காரியங்களையும் கிறிஸ்துக்கு நிழலா காமிச்சிச்சு. ஆலயம் கிறிஸ்துக்கு ஒரு நிழல், ஆசாரியன் ஒரு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாக காண்பிக்கிறதுக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இந்த அதிகாரத்துல வந்து 12வது அதிகாரத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரேஸ் அப்படின்றார், ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்துல நாம் கிறிஸ்துவை நோக்கி, ஆரம்பத்திலே சொல்ற அவரை நோக்கி அவரை குறிக்கோளாக கொண்டு ஓடணும், அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு எழுதிட்டு வரும்போது நீங்க இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் பின்வாங்கி சோர்ந்து கடவுளுடைய அன்பை சந்தேகப்பட்டு பின்வாங்கி சோர்ந்து போயிருக்கிறீங்க தெரியுமா? நீங்க ஒரு காரியத்தை மறந்துட்டீங்க. அஞ்சாவது வசனத்துல அப்படித்தான் சொல்றாரு பாருங்களேன், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அந்த கடைசியில வருது மறந்தீர்கள், சொல்லி இருக்கிறதை ஆறாவது வசன கடைசியில நீங்கள் மறந்தீர்கள், நீங்க மறந்து போயிட்டீங்க, அதனாலதான் இது ஆயிடுச்சு. ஏன் கிறிஸ்தவர்கள் பாடுபடுறாங்க, ஏன் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாடு வருதுன்னா, இந்த பகுதியின் மூலமா என்ன சொல்றாரு, தேவன் பிதாவான தேவன் அந்த பாடுகளை அவர் தான் அனுப்புறார். அந்த பாடுகள் மூலமா நம்ம பாவங்கள்ல இருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு நம்மளை சிச்சித்து பரிசுத்தப்படுத்துறார். நம்ம அதை அப்படித்தான் பார்க்கணும், அதை அப்படி பார்க்காம போனோம்னா விசுவாசத்திலிருந்து தளர்ந்து பின்வாங்கித்தான் போகும். இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இல்லைன்னா அந்த பாடுகள்னால எடறதான் அடையும். அதுல பின்வாங்கி இந்த எபிரேயர்கள் பின்வாங்கி போன மாதிரி அவங்க மறந்துட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வந்து, ஓ சாத்தான் அனுப்பிட்டாங்க, சாத்தான் எனக்கு ரொம்ப இப்பெல்லாம், அதாவது சாத்தான் அனுப்புற கஷ்டங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் இல்லை, எல்லாமே கடவுளுடைய கரத்திலிருந்து வருது. ஏன் இந்த கொரோனா பாடுகள் எங்க இருந்து வந்துச்சு, இதெல்லாம் சாத்தான் அனுப்புனதா? ஏன் கடவுள் இதை அனுப்புறாரு எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது டைரக்டா என்கிட்ட உணர்த்தின மாதிரி ஆண்டவர் இந்த கொரோனா மூலமா என் வாழ்க்கையில பர்சனலா என்ன செய்யறாருன்னு நான் உணர்ந்துகிட்டேன் பாருங்களேன். இதெல்லாம் என்ன பயிற்சி தருவதற்காக, டெவலப் பண்ணுவதற்காக வருது. ஓகே, ஆண்டவருடைய சிச்சை அஞ்சு, இந்த பகுதி அஞ்சு தலைப்புல படிச்சுக்குவோம், வேகமா படிக்கணும். ஆண்டவருடைய சிச்சையினுடைய நோக்கம் என்ன, ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு சிச்சை அனுப்புறார்? அஞ்சு ஆறு வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, இப்படி பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அற்பமா எண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கடவுளுடைய பிள்ளையா, ஏன் எனக்கு பாடு வருது, ஏன் எனக்கு வேதனை வருது, குழம்பம் ஏன் வருது? ஏன்னா நான் மறந்து போயிடுறேன். இந்த சிச்சை வந்து கடவுள் கிட்ட இருந்து வருது, அவருடைய மாற முடியாத அன்பின் ஆதாரமாக வருது. எந்த தேவன் என்னை தெரிந்து கொள்ளும் போது எதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டார், அன்பில் நம்மளை தெரிந்து கொண்டார், அன்பில் நம்மளுடைய பிள்ளைகளா மாத்தினார். அதே தேவன் நம்மள அன்பில தான் சிச்சிக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் யாராவது வசனம், கர்த்தர் யார சிச்சிக்கிறார், எவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவனை அவர் சிச்சித்து பாருங்களேன். அவருக்கு கடவுள் யார் மேல நித்தியமா அன்பு வச்சிருக்கிறாரோ, நித்திய அன்பு வச்சு யாருக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பினாரோ அவங்களை அவர் சிச்சிக்காம இருக்க மாட்டார். ஏன், தண்டிப்பார்னு வருது, வாரினால் அடிப்பார்னு கூட வருது, இங்கிலீஷ்ல ஸ்கார்ட் எவ்ரி சன். அதனால நம்ம இதயத்துல செட்டில் பண்ணணும், இதயத்துல ரொம்ப ஆழமா உணரணும். வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் கர்த்தருடைய சிச்சையாக வருகிறது, அது அன்பான நோக்கத்தோடு வருது, அன்பான நோக்கத்தோடு வருது. முதலாவது அதை படிக்கணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் கோபத்துல அனுப்பலாம், ஆனா அது தகப்பனுடைய கோபம், நீதிபதியான கோபம் இல்ல, அன்பான தகப்பனுடைய கோபம். நம்ம புள்ள மோசமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு மோசமான காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு அப்பா அதை பார்த்துட்டு, அம்மா அதை பார்த்துட்டு கோபப்படாம அந்த பிள்ளைய எதுவும் செய்யாம இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைய நேசிக்கிறவங்களா அவங்க இல்லைங்களா? அன்பு வச்சிருக்கிறோம்னா அந்த பிள்ளைக்கு இது தப்பாச்சேன்னு போய் ஏதாவது சிச்சிக்கணும், ஏதாவது நிறுத்தணும்னு வரும். அதே அன்போடு தான் அப்பா நம்மள சிச்சிக்கிறார். அது நோக்கம், அவர் கோபம் இல்லை, நம்மள கைவிடல, அவர் அன்பு வச்சிருக்கிறார். எவர் மேல அவர் அன்பு வச்சிருக்காரோ அவங்களெல்லாம் சிச்சிப்பார். முதலாவது நோக்கம், முதலாவது பாக்குறோம் சிச்சையை பத்தி. ரெண்டாவது, யார சிச்சிப்பார் இவரு, அது சிச்சையின் நோக்கம் அன்புன்னு பாக்குறோம், யாரு, ஓ அது சப்ஜெக்ட் ஆஃப் லார்ட்ஸ் டிசிப்ளின், யார சிச்சிப்பார் பாருங்க. ஆறாவது வசனத்தில், கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவரை அவர் சிச்சிப்பார், தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும். சேர்த்து கொள்ளுகிறேன்ற வார்த்தை வந்து தத்தெடுத்துக்கிறது இல்லைங்களா, தன் குடும்பத்துல சேர்த்துக்கிறது. எந்த பிள்ளைய சேர்த்துக்கிட்டாரோ அந்த பிள்ளைய அவர் சிச்சிக்காம இருக்க மாட்டார். பாருங்களை தொடர்ந்து ஏழாவது வசனத்துல, நீங்கள் சிச்சை சகித்தவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரரா எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? உங்ககிட்ட கேள்வி, எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால், அவர் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிற சிச்சை உங்களுக்கு அவர் கொடுக்காம இருந்தா, நீங்கள் புத்திரராயிராமல் வேசு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு, யார் ஆண்டவர் சிச்சிப்பாரு? இந்த டெக்ஸ்ட் கிளியரா சொல்லுது, அவருடைய பிள்ளையாக நீங்க தத்தெடுத்துக் கொள்ளப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தேவனுடைய சிச்சை. அதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. அவர் சிச்சித்தே சிச்சிப்பார் அவர் பிள்ளைகளை. ஆறாவது வசனத்துல எவரை சேர்த்து கொள்ளுகிறார்களோ, எவரை தத்தெடுத்துக்கிறார்களோ. எட்டாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு, நாம் அவர் நம்மளை சிச்சிக்கலன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கஷ்டம் உபத்திரம் வாழ்க்கையில வரலன்னா பிள்ளைகளே இல்லைன்னு அர்த்தம். அவர் சிச்சிக்காத பிள்ளைகள், கெட்டு போன பிள்ளைகளை அவர் குடும்பத்துல இல்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் வச்சுக்கிறது இல்ல. ஒருத்தர் பியூரிட்டன் எழுதுறாரு, கரெக்ஷன் ஆர் த பிளட்ஜஸ் ஆஃப் அவர் அடாப்ஷன். நம்மள பிள்ளையா தத்தெடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய ப்ராமிஸ் என்ன, உன்னை நான் சிச்சிப்பேன்ப்பா, உன்னை சரி செய்வேன். ரெண்டாவது, எனக்கு சிச்சை இருக்கு, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இருக்கு, அதான் பேட்ச், நான் கடவுளுடைய புள்ள, அதுக்கு தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, கடவுளுடைய புள்ள, அதுக்கு தான் இந்த உபத்திரம் வருது. பாருங்களேன், ஒருத்தர் எழுதுறாரு, கடவுள் வந்து தன்னுடைய சத்துருக்களை தண்டிக்கிறார், தன் பிள்ளைகளை சிச்சிக்கிறார். ஒன்னு நியாய நீதியான உக்கிர கோபாக்கினை வெளிப்படுத்துறார், இன்னொன்னு பெற்ற தகப்பனுடைய கை வெளிப்படுத்துறார். ஒரே கைதான் சில பேரை நியாய தீர்ப்பாக தண்டிக்கிறது, சில பேரை கோலை எடுத்து சிச்சிக்கிறது. இன்னும் பாருங்களேன், பரலோகம் போக வழியில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே சிச்சை. Chastisement is an accompaniment of only those in the way of heaven. பரலோக பாதையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சிச்சை. அவர்களை பரலோக மகிமைக்கு ஆயத்தம் படுத்துகிற அவசியமான சாதனம் சிச்சை, இந்த வாழ்க்கையில் மட்டும்தான். எபிரேயர் சபையில் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நாம் இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறதுனால நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிவர்ஸ் உண்மைன்னு அவர் சொல்றாரு, நீங்க பாடே அனுபவிக்கலன்னு நீங்க கடவுளுடைய பிள்ளையே இல்லை அப்படின்ற. பாருங்களேன், ஆகவே அவருடைய பிள்ளையாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனோட நோக்கம் அன்பு. அந்த சிச்சை யாரை சிச்சிப்பாரு, அவருடைய பிள்ளைகளை சிச்சித்தே சிச்சிப்பார். அவர் சிச்சையோ அவருடைய பிள்ளைகளுக்கு அது அடையாளம். மூணாவது, அந்த சிச்சையுடைய ஒரு இயற்கை என்ன, எப்படிப்பட்ட சிச்சை அது பாருங்களா. இந்த அஞ்சாவது வசனத்துல மூணு வார்த்தை பயன்படுத்துது, சிச்சை கடிந்து கொள்ளப்படும் போது இல்லைங்களா, தண்டிக்கப்படும் போது. சிச்சை கடிந்து கொள்ளுதல், தண்டிக்கன்னு வருது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்கார்ஜிங் வருது. ஓகே, ஒன்னா பார்ப்போம், அது எப்படிப்பட்ட சிச்சைங்க. முதலாவது தண்டிக்கப்படும், இது சிச்சிக்கப்படும் போது. அந்த வார்த்தை வந்து பயடியோ அப்படின்ற வார்த்தை, அப்படின்னா ட்ரைனிங் அர்த்தம், நம்ம பிள்ளைய ட்ரெயின் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு எப்படி வளர்ப்பாங்களோ அது வளர்க்கறதுன்ற வார்த்தை. ஒரு ஒரு சிச்சையின் மூலமா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க எஜுகேட் பண்றது, சொன்னா கேட்கறது இல்ல, அது சிச்சையின் மூலமா. ஒரு பெற்றோர்கள் தங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, பெற்றோர்கள் தங்க பிள்ளைகளை குணத்துல வளர்க்கணும், தப்பான காரியங்களை திருத்திக்கணும், பிள்ளைகளுக்கு இருக்கிற உணர்ச்சிகள் தவறான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், ஆபத்தான காரியங்கள் இருந்து அவங்களை காக்கணும், நம்ம பெற்றோர்களை பண்றோமே அதைத்தான் கடவுள் அந்த வார்த்தை சிச்சைன்றது. அதுல தண்டனையே கிடையாது பாருங்களேன், அது ஒரு பயிற்சி. கடவுளை தாங்க செய்யறாரு, உங்களை சிச்சிப்பாரு, அவருடைய பிள்ளையா சிச்சிப்பாரு. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை எப்படி சிச்சிக்கிறாரு, பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமான பணத்தை கொடுத்தோம்னா அது கெட்டு போயிடும் இல்லையா, அதே மாதிரி பிள்ளையாக வைத்து இவனுக்கு அதிகமான இது கொடுத்தோம்னா, ஒருவேளை அசதியை கொடுத்தோம்னா, பணத்தை கொடுத்தோம்னா இவன் பெருமை வந்துடலாம், இவனுக்கு என் மேல தாழ்ந்து இருக்க மாட்டான், ஜபிக்க மாட்டான், இப்பவே ஆங்காரத்துல நிறைய இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் தாழ்மையை கத்துக் கொடுக்கணும், சிச்சித்து ட்ரெயின் பண்ணி பராமரிப்புல அவனை எங்க வைக்கணுமோ, எந்த நிலையில நம்ம பிள்ளைகளை வைக்கணும் இல்லைங்களா, சிலதெல்லாம் வசதிகளை எடுத்துடுறோம். தப்பு செஞ்சது, அது ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணதுன்னா சிலதெல்லாம் எடுத்துட்டு இந்த சூழ்நிலையில அப்பதான் அவனுக்கு கஷ்டம் தெரியும்ன்றோம், அப்பதான் நீ நல்லா புரிஞ்சுக்க. அதே மாதிரி தான் அந்த சிக்ஷன்றது அந்த வார்த்தை தான் நம்மள பயிற்சி கொடுக்கிறது, இல்லைன்னா நம்மள கெடுத்துக்குவோம். அது நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம கேரக்டரை டெவலப் பண்றது, நம்ம கேரக்டரை அதிகமா நற்குணங்களை வளர்க்கறது, அதான் சிக்ஷன்ற வார்த்தை. ரெண்டாவது கடிந்து கொள்றது, கிளியரா தப்ப சுட்டி காமிச்சு அதை நிறுத்தணும்னு சொல்றது. இது தப்பு, இதை நிறுத்து, அதான் கடிந்து கொள்றது இல்லைங்களா. யாரோ அதை பார்த்து யோவான் தானா கடிந்து கொண்டார், அவர் வேசித்தனும், அது தப்பு. ரெண்டு திமோத்தியில சொல்றார், எல்லா பொறுமையோடு கடிந்து கொள்ளுதோடு நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணு. கடிந்து கொள்றது, வார்த்தையில கடிந்து கொள்ளலாம், பிரசங்கத்துல கடிந்து கொள்ளலாம், பராமரிப்புல கடிந்து கொள்ளலாம். கடவுள் செய்யறாரு, அது ட்ரெயின் பண்றாரு, கடிந்து கொள்றாரு, கடைசியில சாட்டையிலையும் அடிக்கிறார், அதான் ஸ்கார்ஜிங்னு வருது. இயேசுவை வாரி நாள் அடிச்சாங்க இல்லையா, அதே வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது. இது வந்து என்ன, நம்ம ஊர்ல பெல்ட்ல அடிக்கிறது, நம்ம காலத்துல நம்ம ஜாட்டி எல்லாம் அடிக்கிறது இல்ல இல்லைங்களா, பிள்ளைகளை பெல்ட்ல அடிக்கிறோம், சொல்லி பாக்குறோம் கேட்கல, ட்ரைனிங் பண்ண பாக்குறோம் கேட்கல, இது சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னு உடனே என்ன பண்றோம், இது வலி கொடுத்தா தான் கேட்கும். எல்லாம் சொல்லி இப்ப சொன்ன எச்சரிச்சாச்சு, கடிந்து கொண்டாச்சு, ஒன்னும் நடக்கு மாறுற மாதிரி தெரியல, கொடுமையா வார்ல அடிக்கிறது, பயங்கரமா அடிக்கிறது. அது கடவுள் செய்யறாருங்க, எந்த பிள்ளையும் அவருக்கு அடிக்காம விடுறதில்ல. சிவியர் மெஷர்ஸ் சில நேரங்கள்ல நம்முடைய கவனத்தை சரி பண்றதுக்கு, நம்ம வாழ்க்கையை சரி பண்றதுக்கு, பாவத்தை திருத்தறதுக்கு அவர் செஞ்சே செய்யறார். வாழ்க்கையில பாவங்கள் சீர்படுத்துவதற்கு சில நேரத்தில் சீரியஸா கூட சிக்ஷைகளை வார்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறார். சில நேரங்களில் வியாதினால மரணத்தினால அதெல்லாம் ஒண்ணு குறைந்தர் 11 போட்டு இல்லையா, அவங்க அநேகர் வியாதியும் மறித்தும் இருக்கிறீர்கள். அது பெல்ட்ல அடிக்கிற மாதிரி சில நேரங்களில் வார்ல தாவீதுக்கு தன் பிள்ளைய எடுத்துக்கிட்டார், எவ்வளவு சிக்ஷைகளை கொடுத்தார், அது செய்யறார். ஓகே, என்ன மாதிரிங்க சுட்ச, கடிந்து கொள்றது, சிக்ஷிக்கிறது, வார்ல அடிக்கிறது. இந்த எபிரேயருடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு வந்த துன்பங்கள், அந்த சமுதாயத்திலிருந்து வந்த துன்பங்களை வந்து எபிரேயர் எழுதுறவர் என்ன சொல்றாருப்பா, இது வந்து உங்க அரசாங்கத்தினால மக்கள்னால யூத மக்கள்னால வந்ததுன்னு நீ நினைச்சுக்காது, இது கடவுள் பயன்படுத்துகிற சிக்ஷை. உங்க ப்ராப்பர்ட்டி அவங்க எடுக்கலாம், உங்க வேலையை நிறுத்தலாம், உங்க வளர்ச்சியை தடுக்கலாம், உங்களை வறுமைக்கு உள்ளாக்கலாம், ஆனா இது எல்லாமே பரமபிதா கையில இருந்து உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கு. துன்பப்படுத்துகிற சூழ்நிலை, உங்களை பிரஷர் பண்ற அழுத்துகிற சூழ்நிலை கடவுள் கரத்துல இருந்து வருதுன்னு பார்க்க எப்ப கத்துக்குவீங்க, நீங்க மறந்து போயிட்டீங்க. அது அவர் உங்களை அனுப்பிக்கிட்டு இருக்காரு, அவர் இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பரமபிதாவா அன்பின் நோக்கத்தோடு உங்களை சிக்ஷிக்கணும், கடிந்து கொள்ளணும், வாரில் அடிக்கணும்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். இதான் கடவுளுடைய சிக்ஷ. கடவுளுடைய சிக்ஷெல்லாம் என்னங்க, நம்மளை துன்பப்படுத்துற எல்லா சூழ்நிலைகளும், அவருடைய இறையாண்மையின் மூலமா நம் வாழ்க்கையில் வருகிற துன்பப்படுத்துகிற எந்த சிக்ஷையும் அங்க போட்டிருக்க அந்த வசனத்தில் அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கார். நமக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கிற எந்த சூழ்நிலையும், நம்ம சந்தோஷத்தை எடுத்துக்கிற எந்த சூழ்நிலையும் கடவுள் கரத்திலிருந்து வருகிற சிக்ஷை. ஒரு விசுவாசிக்கு அது எந்த உருவத்திலாவது வரலாம், நம்ம சுகம் கெட்டு போலாம், நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படலாம், வேலை பாதிக்கப்படலாம், நம்ம குடும்பம் பாதிக்கப்படலாம், நம்ம தேசமே பாதிக்கப்படலாம், என்ன ப்ராவிடன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் பிதா கிட்ட இருந்து வருகிற சிக்ஷை. அது அவர் என்ன சொல்றார், எபிரேயர், அதை அசட்டையா எண்ணாதே, அதை அசட்டையா எண்ணாதே. இந்த கோவிட் சூழ்நிலை உலக மக்களுக்கு என்ன இருக்குதோ தெரிய, அவங்க என்ன எப்படி பாக்குறாங்களோ என்னவோ, ஆனா அவருடைய பிள்ளைகளாக இந்த வாதைகளுக்கு மத்தியில வர எல்லா சூழ்நிலைகளும் நம்ம எப்படி பார்க்கணும், அந்த எபிரேயர் மக்களுக்கு அந்த ஊர் சொல்ற மாதிரி நம்மளுக்கும் இந்த எபிரேயர் புத்தகத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துக்கு அது என்னவோ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா உன் வாழ்க்கையில இதுல வர கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிக்ஷிக்கணும் என்பதற்காக நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை சீர்படுத்தணும், உன்னை ட்ரெயின் பண்ணணும் என்பதற்காக அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சிக்ஷை என்ன அப்படின்னு, சிக்ஷையினுடைய நோக்குறிக்கோள் என்ன, எதுக்காக ஆண்டவரே இதெல்லாம் என்னத்துக்கு செய்யறீங்க ஆண்டவரே, ஒன்பதாவது வசனம், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷித்த போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. பாருங்க, இங்க இருக்கிற பிள்ளைகள் யாராவது இருக்கிறீங்களா, உங்க பெற்றோர்கள் தகப்பன்மார்கள் உலகத்துல நம்ம சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நடக்கணும். ஏன் சுச்ச நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும். இங்க இருக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தீங்கன்னா, அப்பா அம்மா அவங்களை அடிச்சாங்கன்னா என்ன பண்றீங்க, மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு பல்ல கடிக்கிறது, மூச்சுக்கிறதையும் அவங்க திட்டுறது, மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது அடிச்சாங்கன்னா அது நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எப்படியாவது எக்கேடாவது கெட்டு போ, என்னன்னா போ நரகத்துக்கு போன்னு உள்ளே அப்பா அம்மா நம்மள சிக்ஷிக்கிறாங்கன்னா நம்ம மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதான் அங்க பாருங்களேன், நம் பகப்பன்மார்கள் நம்மளை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்தோம், அவர்களுக்கு பயந்தோம். நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா இல்லைங்களா. நம்ம பெற்றோர்களுக்கே அடங்கி நடந்தமே நம்ம நல்லதுக்கு செய்யறாங்க, நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு. நாம் வாழும்படிக்கு ஆவியின் தகப்பன் நம்மளை சிக்ஷிக்கும் போது அவருக்கு அடங்கி நடக்கணுமே. ஏன் அவர் செய்யறாரு? பத்தாவது வசனம், அவர்கள் தங்களுக்கு நல்ல நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ, நம் பெற்றோர்கள் கொஞ்ச காலம் நம்மளை சிக்ஷித்தாங்க, அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ, இவரோ எல்லாம் நல்லது தெரிஞ்சு நம்முடைய பரிசுத்தத்திற்கு தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். ஏங்க ஆண்டவர் என்ன சிக்ஷிக்கிறார்? நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக. ஏங்க எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏங்க பரவனால இவ்வளவு வேதம், ஏன் பிரயோஜனத்திற்காக. என்னங்க பிரயோஜனம்? தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டாக. பரிசுத்தத்திற்கு ஆண்டவர் ஏன் இவ்வளவு கஷ்டம் அனுப்பிட்டு இருக்கிறாரு? இதனோட நோக்கம் எல்லாம் என்ன? அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டாக. ஜான் ஓவன் பியூரிட்டன் சொல்றாரு, எப்படிங்க நம்முடைய பரிசுத்தத்துக்கு இந்த கஷ்டங்கள் நமக்கு பங்குள்ளவர்கள் ஆக முடியும்? இந்த கஷ்டங்கள் மூலமாக, இந்த கஷ்டங்களில் நம்ம அணுகிற மூலமாக நம்ம இதயத்தில் இருக்கிற இச்சைகள், ஆசைகள், பாவ ஆசைகள் எல்லாம் நாம் கொன்று, இந்த கஷ்டத்தில் கொன்று நம்முடைய இயற்கை உருமாறி தேவதாயெல்லாம் மாறும். ஆண்டவருடைய சிக்கலாக கஷ்டங்களை பார்த்தோம்னா, அதை ஆண்டவர் சொல்றபடி அணுகணும்னா, நம்ம இதயத்தில் இருக்கிற பாவங்கள் இச்சைகளை நாம் கொல்லவும், நம்முடைய ஆவி இயற்கை தேவனுடைய சாயலா உருமாறவும் மிக பிரயோஜனமா இருக்கும், மிக பிரயோஜனமா இருக்கும். இதை தொடர்ந்து தேவன் செய்வதற்காகத்தான் வாழ்க்கையில் எல்லா சிக்ஷையும் அனுப்புவது. ஜான் ஓவன் தொடர்ந்து சொல்றாரு, கிறிஸ்துவின் நாம் பங்கு பெறுகிற அவருடைய நீதியினால் நாம் சுமத்தப்பட்டு நீதிமான் ஆகிற ஆசீர்வாதத்துக்கு அடுத்த மிக உயர்ந்த, மிகப்பெரிய, மிக தனம் பொருந்திய, மிக பிரயோஜனமான ஆசீர்வாதம் நித்திய தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறது தான். அதனோட குறிக்கோளாகத்தான் நம் வாழ்க்கையில கஷ்டங்களை அவர் அனுப்புறார். மிகப்பெரிய ஓவன் ஓவன் என்ன சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்துவினால் நாம் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறது. அதை எப்படி செய்கிறாரு? கொரோனாவை அனுப்பி லாக்டவுன் போட்டு பொருளாதார வீழ்ச்சியை பண்ணி வேக்சின் கொடுத்து ரெண்டு மூணு நாள் எந்திரிக்க முடியாம பண்ணி கஷ்டங்களை கொடுத்து இதிலெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதிக அதிகமாக நாம் அவர் பிள்ளையாக தத்தெடுத்துக்கிட்டு அவர் ஆவியை நம்ம இதயத்தில் அனுப்புனது மாத்திரம் இல்ல, அவருடைய குடும்ப சாயலா நம்ம மாறணும், அவருடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும், சிந்திக்கணும், மாறணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறார். நான் உன்னை தத்தெடுத்துக்கிட்டப்பா, நித்திய அன்பில் என் குமார்னு அனுப்பி உன்னை தத்தெடுத்துக்கிறதுக்காக நீதி பிரகாரமா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், அதை நீ அனுபவிக்கணும்ன்றதுக்காக என்னுடைய ஆவியை உன் இதயத்தில் அனுப்பி அதை அனுபவமா கொடுக்கற. அடுத்ததாக பராமரிப்புல உன் வாழ்க்கையில எல்லா தேவைகளை பார்த்துக்கிறது மாத்திரம் இல்ல, பராமரிப்புல நேரங்களில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன் வாழ்க்கையில நான் தான் அனுப்புறேன். ஏன் அனுப்புறேன்? என்னுடைய பரிசுத்தத்தில் நீ பங்குள்ளவனா மாறி எங்க குடும்ப சாயல் வரணுமே. வெறும் புள்ளன்னு சொல்லிட்டா பதமா, என் புள்ள மாதிரி நீயும் இருக்கணுமே, இயேசுவின் சாயலா நீ மாறணுமே. அந்த காரியம் மாற்றக்கூடியது எது? கஷ்டமான பிரஷர் தருகிற ஏமாற்றம் தருகிற சூழ்நிலையில் தான். பரலோகத்தில் உட்கார்ந்துகிட்டு பிதா தன் குமாரனை பார்க்கிறாரு, கீழே இருக்கிற நம்மளை பார்க்கிறாரு. எப்படி இருக்கிறானே, இந்த துன்பம் அனுப்பி, இந்த பிரஷர் அனுப்பி, இந்த ஏமாற்றம், இந்த வலி, இந்த குறை, இந்த வறுமை, இந்த வாதை என்ன செய்து பாரு, கொஞ்சம் கொஞ்சமா என் புள்ளோட சாயல் அவனுக்கு வருது பார். இந்த கஷ்டம் அனுப்பும் போது பாரு, இங்க எவ்வளவு நாள் ஜவம் பண்ணாதவன் இன்னைக்கு ஜபிக்கிறான் பார். இந்த விசுவாசமே பயன்படுத்தாதவன் இப்ப நம்ப ஆரம்பிக்கிறான் பார். என் மேல சார்ந்து ஆரம்பிக்கிறான். எவ்வளவு ஆங்காரத்துல திரிஞ்சவனுக்கு முடங்கி முழங்கால் படி போடுறான் பாரு. என் புள்ள மாதிரி பொறுமை, என் புள்ள மாதிரி கீழ்ப்படிதல், என் புள்ள மாதிரி தேவ பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களா ஆகும்படி அவனை தத்தெடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சாயல அவனை மாத்தாம நான் விட மாட்டேன் பாருங்க. அதான் கடவுளுடைய நோக்கம். அவருடைய நோக்கம் நம்மளை தத்தெடுத்து கொண்டது எதுக்காக, எப்பப்பா நம்ம ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல இல்லைங்களா. ஹாப்பி 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 எல்லாம் பரலோகத்துல தான் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு இங்க பரிசுத்தம் நம்மள படுத்தணுமே. அது பரிசுத்தம் சாதாரணமா ஆகிறவங்களா நம்ம, அதுக்குதான் சிக்ஷைகள் இல்லைங்களா. அந்த வசனம் பாருங்க 11, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நல்லாவா இருக்கும் சிக்ஷை? அந்த இந்த டெம்பரரியா நல்லா இருக்கா, ஆகிலும் பிற்காலத்தில் அதிக என்னது பலன்களை வருக்க அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும். அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதானத்தை சமாதான பலனை தரும். நீதியான சமாதான பலனை தரும் பாருங்க. இது வந்து அதில் பழகினவர்கள் இந்த கஷ்டத்துல இந்த உபத்திரவத்துல என்ன ஆகுது, ஒரு ஜிம்னேசியம் வார்த்தை, ஜிம் வார்த்தை. ஜிம் செய்ய போகும்போது ஒரு நாள் ரொம்ப ஈஸியாவா இருக்குது, ஒரு புஷ்அப் எடுத்து வெயிட் எடுத்து பண்ணும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் டே எல்லாம் உடம்பு கிடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், மசில்ஸ் எல்லாம் வலிக்கும். அதில் பழகினவர்கள் இந்த கஷ்டத்துல பழகி விசுவாசத்தை பயிற்சி பண்ணவங்க, பொறுமையை பயிற்சி பண்ணவங்க, அதுல நல்லா பழகினவர்கள் அந்த கால நேரத்துல கஷ்டமா தான் இருக்கும்பா. ஆனா அந்த ஜிம்னேசியம் எல்லாம் செஞ்ச பிறகு எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா உனக்கு வருது. அதே மாதிரி இந்த கஷ்டத்துல பழகி வெளியே வரும்போது நீதியான பலனை ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவனா நீ இருப்ப. அதுக்கு தான் அவர் அனுப்புறார், இதெல்லாம் கஷ்டத்துல வராம இருக்கார். சில நேரத்துல வார்ல அடிக்கிற சிவியர் கஷ்டங்களும் அவர் கொடுப்பார் உன்னை மாத்துறதுக்கு. அதன் நோக்கம் என்ன, அவர் பரிசுத்தத்தில் நீ பங்குள்ளவர ஆகும். ஓகே, இதான் நோக்கமா இருந்துச்சுன்னா கடைசி இதோடு நான் முடிக்கிறேன். நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும், இதான் ஆண்டவருடைய நோக்கமா இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் மூணு இருக்கணுங்க. இந்த பேண்டமிக் என்னவோ மாத்துட்டு உங்களுக்கு என்ன செய்தோ, என்ன நெகட்டிவா இருக்கோ இது, ஆனா நமக்கு இது என்ன கொண்டு வருதோ அதெல்லாம் கடவுளுடைய கரத்துல இருந்து வருகிற நேரடியான சிக்ஷைகள். ஏன் பர்சனலா ஏன் வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை சீர்படுத்தணும், கிருபையில வளர்க்கணும், அதான் நோக்கம். அப்படி இருக்கும்போது மூணு காரியம் நம்மளுடைய ரெஸ்பான்ஸா இருக்கணும். எதிர்பாருங்க, கஷ்டங்களை எதிர்பாருங்க. மூணாவது, அதை புரிந்து கொள்ளுங்க, அதுக்கு அடங்கி இருங்க. கஷ்டங்களை எதிர்பாருங்க. நம்ம மனசுல இருந்து கடவுளுடைய பிள்ளையா இருந்தா எனக்கு ஒரு கஷ்டமும் வராதுன்ற அந்த பொய்யான கள்ளப்போதகத்தை நம்ம மனசுல இருந்து எடுத்துடணும். எனக்கு எந்த கஷ்டமும் வராது, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. கடவுள் அப்படியே மசாஜ் சேர், எலக்ட்ரானிக் மசாஜ் சேர் இருக்கு தெரியுங்களா, ஆட்டோமேட்டிக் மசாஜ் சேர். அதுல உட்காந்துக்கு நான் கை கால் கழுத்தெல்லாம் மசாஜ் பண்ணி விடும். அந்த மசாஜ் சேர்லயே உட்காந்து என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரு நீங்க நினைக்க கூடாது. அப்படி இல்லை, தேவைப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் சேர்லயே உட்காந்து கூட்டு போவார். சில நேரத்தில் ஷாக் கொடுத்துக்கிட்டே கூட்டு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் ஷாக் கொடுக்கலன்னா நம்ம எந்திரிக்கிறது இல்லை. சில நேரத்தில் வார்லயும் அவர் அடிப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல பாவம் இருக்கிற வரைக்கும், கிறிஸ்துவ லெவலுக்கு நம்முடைய கிருபைகள் வளராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கடவுள் சிக்ஷையை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. யாராவது இருக்கிறீங்களா, எல்லா பாவமும் இருதயத்துல கொல்லப்பட்டிருக்குங்க பாஸ்டர், நான் கிருபையில ரொம்ப வளர்ந்திருக்கிறேன்னு யாருமே இல்லை. அப்ப உங்களுக்கு வரணும் சிக்ஷை, வரும், எதிர்பாருங்க. வேவ் டூ வரலாம், வேவ் டூ வந்துருச்சு, வேவ் த்ரீ வரலாம், வேவ் போர் வரலாம், ஃபைவும் அனுப்பலாம். ஏன் அந்த சராசரமே அவர் கரத்துல இருக்கு. கொரோனா அனுப்பலாம், லாக்டவுன் அனுப்பலாம், பொருளாதாரம் அனுப்பலாம், ஏன் நமக்கு சுகமீனமா அனுப்பலாம், என்னென்னவோ அவர் அனுப்பலாம், எல்லாமே அவருடைய இதுல இருக்கு. எதிர்பாருங்க, ரெண்டாவது அதை புரிஞ்சுக்கல. அவர் கோபத்தினால அனுப்பல, உங்க மேல இருந்த மிகுந்த அன்புனால அனுப்பி இருக்கிறார். அவர் உங்க அப்செட்னால இல்ல, உங்களை கைவிட்டதுனால இல்ல, அவர் உங்களை அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அனுப்பி இருக்கிறார். அதை நெகட்டிவா பார்க்கவே கூடாது. அப்பதான் எல்லாமே கெட்டு போறது, அப்பதான் அதனால இடரல் அடையிறது, அப்பதான் தேவனுடைய கிருபை நோக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது போடுது. அதனாலதான் புதிய ஏற்பாடு திருப்பி திருப்பி சொல்லுது, சந்தோஷமா எண்ணுங்கள், சந்தோஷமா எண்ணுங்கள். கஷ்டங்களை பார்க்கும்போது ரோமர்ல சொல்றாரு, உபத்திரவங்கள் நமக்கு பொறுமையை உண்டாக்குது என்பதை நினைத்து மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். மூணாவது, அதுக்கு அடங்கி இருக்கணும். பாருங்களேன், அன்றியும் 9வது வசனத்துல அடங்கி இருங்கள், அடங்கி இருங்கள். நம்மளுக்கு பெற்றோர்கள், உலகத்தில் இருக்கிற பிறர்கள் நம்ம திருத்தும் போது அவங்களுக்கு அடங்கி இருந்தோமே, இவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக ஆவியின் பிதா நாம் பழக்கத்தக்கதாக செய்யும் போது அதிகமா அடங்கி இருக்கணும் இல்லையா? அதிகமா அடங்கி இருக்கணும். நாம் பழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதா நமக்கு செய்யறார், எவ்வளவு அதிகமா அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும்னா அவருடைய நோக்கங்களுக்கு நம்ம அலைன்டா இருக்கணும். ஒரு ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஒரு இதயத்தை ஏற்றுக்கிற, இதெல்லாம் என் நல்லதுக்குன்னு ஏற்றுக்கிற ஒரு இது. இல்லை, இந்த கொரோனா வேக்சின் எடுக்கிறோம், எவ்வளவு கஷ்டம், அதனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு தெரியும். ஆனா ஏன் நாம எல்லாம் எடுத்துக்கிட்டோம் போய், இது நல்லது, கொரோனா வராம நம்மளை தாக்கும், அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டத்தை பொறுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஏத்துக்கணும், கஷ்டம்தான். 5வது வசனத்துல எப்படி அதை அடங்கி இருக்கணும், ரெண்டு காரியம் செய்யக்கூடாது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, முதலாவது அற்பமா அதை எண்ணக்கூடாது, ரெண்டாவது அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அற்பமாக எண்ணாதே. இது ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் எல்லாம் நடக்கும்போது ஐயோ எல்லாரும் பாடுதாங்க, எல்லாம் கஷ்டம்தான், எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்குதுங்க, எல்லா கடவுள் எல்லாரையும் அழிக்க போறாருங்க, எல்லாம் சாபம் தான் நடக்குது, எல்லாம் கஷ்டம்தான், பல்ல கடிச்சிட்டு சகிக்க வேண்டியதான், என்ன பண்றது எல்லாரும் லாக்டவுன்ல. அற்பமா, ஒரு அக்கறை இல்லாம, கேர்லெஸ்ஸா, இன்சென்சிட்டிவா எடுக்காத, எல்லார் மாதிரி நீ அதை எடுத்துக்காத. அதான் சொல்ற, நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறோம், எல்லாருக்கும் லாக்டவுன், எல்லாருக்கும் இது வீட்டுல உட்காந்துக்கிட்டு, இந்த உனக்கு நினைச்சிருக்கிறாரு, அது அற்பமா எடுத்துக்காத. கடவுள் என்ன செய்யறாரு இந்த கொரோனால பாரு, நமக்கு வர சோதனை தான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவர் எந்த நோக்கத்துக்கு அனுப்பி இருக்கிறாருன்னு அது அற்பமா எண்ணிட்டு அதை பத்தி அக்கறை இல்லாம அது வேஸ்டா போவோம், நம்மள திருந்தா போவோம், தேர்ட் வேவ் ஃபோர்த் வேவ் கூட வந்தவர் சீரியஸா எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துல சோர்ந்து போகாது, அது ஒரு விதத்துல கேர்லெஸ்ஸா அக்கறை இல்லாம இருக்கு. இன்னொன்னு, அய்யோ இவ்வளவு வந்துருச்சு, எந்த மனுஷனுக்கும் எந்த காலத்திலயும் வரலையே அப்படின்னு சொல்லி பயத்திலையும் வேதனையிலையும் சோர்ந்து செயலற்றவனா போயிடுறது. ரொம்ப மோசமான புள்ள போல இருக்குது, என்ன கொல்லாம இவர் உருவ மாட்டாரு போல இருக்குது, பயங்கரமா அனுப்புறாருன்னு மன தளர்ந்து போறது. அற்பமா எண்ணாதே, சோர்ந்து போகாதே. என்ன பண்ணணும், 13வது வசனத்துக்கு சொல்ற மாதிரி பலம் கொள்ளு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாயிரு, சோர்ந்து போன கால்களை கைகளை பலமாக்கி புரிஞ்சுக்க. ஆண்டவர் நித்திய மகிமைக்காக இந்த பார்வையை புரிஞ்சுக்க, கடவுள் இதுல என்ன செய்யறாருன்னு புரிஞ்சுக்க. கடவுள் வெறுப்பதுனால இல்ல, கடவுள் நேசிக்கிறதுனால இது அனுப்புறார். அவர் பரிசுத்தத்தில் பங்குள்ளவன் ஆகும்படி நான் மாத்துறார், நோக்கம் தான். இவர் ஓட்ட பந்தயத்துல 1வது வசனத்துல சொல்ற மாதிரி, நீ இந்த வாழ்க்கையே எல்லாம் இல்ல, ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற, அந்த ஓட்ட பந்தயத்துல பாவமான யாவற்றையும் நீ எடுத்து வச்சு இயேசுவை நோக்கி ஓடணும். அதான் இந்த வாழ்க்கைக்கு ஆயுசுக்கு நோக்கம், அந்த நோக்கத்துக்கு ஓடுவதற்காக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில என்ன பாவங்கள் இருக்கு அதை நீ எடுப்பதற்காகத்தான் கொரோனா அனுப்பிச்சிருக்கிறார், அதை நீ கொல்லணும். ஆண்டவரே இதுக்காகத்தான் அனுப்பிச்சிருக்கிறீர், நான் அறிந்து என் பாவத்துல என்ன பாவங்கள் இருக்கு அதை நான் கொல்ல போறேன், என் வாழ்க்கையில என்ன கிருபைகள் குறைவா இருக்கு அதை நான் வளர்க்க போறேன். விசுவாசம் குறைவு, என்னுடைய ஜப வாழ்க்கை குறைவு, வேத வாசிப்பு குறைவு, தேவனுடைய பிரசன்னத்துல நேரம் செலவு பண்றது குறைவு, தாழ்மை குறைவு, அந்த கிருபை எல்லாம் வளர்க்க போறேன். அதுக்கு தான் இதை அனுப்பிச்சிருக்கிறீர் ஆண்டவரே, நான் இயேசு மாதிரி மாறணும், பரிசுத்தத்துல பங்குள்ளவனா ஆகணும், அதுக்கு தான் இதை அனுப்பிச்சிருக்கிறேன். இது அற்பமா என்னாதே, இதுல சோர்ந்து போகாதே. ஒரு பியூரிட்டன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, துன்பம் வர்றதுனால நம்ம மாறிட மாட்டோம், பரிசுத்தம் ஆயிட மாட்டோம். சொல்ல போனா துன்பத்தை இயற்கையா பார்த்தோம்னா அதனால கசப்படைஞ்சு, அதனால இதயம் கடினப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் தளர்ந்துதான் போயிருவோம். துன்பம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. எந்த அளவுக்கு அந்த துன்பத்தை தேவனுடைய கரத்துல இருந்து வருகிற சிச்சையன்னு பாக்குறோமோ, அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிறோமோ, இருதயபூர்வமா சந்தோஷமாக சந்தோஷமா அணுகிறோமோ ஆண்டவர் அதன் பயன்படுத்தி நம்ம பாவங்களை கொள்வதற்கும் கிருபையில வளருவதற்கும் யூஸ் பண்ணுவார். எந்த அளவுக்கு அதை நம்ம அணுகிறோமோ அதுதான் நம்மள மாட்டோம், துன்பம் நம்மள மாட்டார். ஆகவே இதோட நம்ம முடிக்கிறோம். இந்த கஷ்டங்கள் ஆண்டவர் நமக்கு ஏன் அனுப்பி இருக்கிறார் என்றத நம்ம இதனால புரிஞ்சுக்க முடியும். இதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை படிக்கிறோம், என்ன படிச்சிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக உயர்ந்த ஸ்தானம், கிறிஸ்துவ தேவனோடு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிற ஸ்தானம், ஆண்டவர் எனக்கு என்ன குறை வச்சிருக்கிறார், இந்த வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திப்பன் தன் குமாரனையே நம்ம எல்லோருக்காக ஒப்பு கொடுத்தது, மற்ற எல்லாரையும் கொடுக்காம இருப்பது எப்படி, அது எல்லா கவலைகளும் எடுத்துடணும். வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை ஏன் இது எனக்கு இருக்கு, அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்குள்ளவன ஆகணும். எப்படி? எப்ப வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை கொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபைகளை வளர்க்கணும், இயேசு மாதிரி ஆகணும்ன்றதுக்காகத்தானே இதெல்லாம் அமைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்கிட்ட நம்ம எவ்வளவு அதிகமா போறோமோ அவ்வளவோ அவருடைய கஷ்டங்கள் அடிகள் நம்ம குறைவு தான் ஆகும் இல்லைங்களா. அதை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில வாழணும். இதான் நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல கொடுக்குற ஆசீர்வாதங்கள். இன்னும் என்ன, இன்னும் என்ன வேணும் வாழ்க்கையில? கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு தான் கொண்டு போறார். தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். இன்னும் என்ன, இப்ப சாக போறோமா? சாவன் வந்துருச்சுன்னா கொரோனா என்ன ஆகும், அதுதான் அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு தேவனுடைய பிள்ளை இறந்தானா அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, உம்முடைய சத்தியங்கள், உம்முடைய வசனங்கள், உம்முடைய ஆசீர்வாதங்களை சொல்லி முடியாதப்பா. எங்களுக்கும் பலன் இல்லை, நேரம் இல்லை, அந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய திறன் இல்லை. இதை சொல்லி நானே டயர்ட் ஆயிட்டேன். இதை இன்னும் எவ்வளவோ சொல்லலான்னு வருது. அவ்வளோ அதிசயமான சத்தியங்கள், அதிசயமான காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்கிற தேவன், இதெல்லாம் நாங்கள் புரிந்து உணர்ந்து வாழ கிருபைத்தார் வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். போட்டு